ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் தேவைகளை கொண்டு முன்னோக்கி இருக்கின்றார்கள். அந்த தேவைகளை நாம் கவனிக்கும் பொழுது மறைவானவையாக இருக்கின்றன, வெளிப்படையானவையாக இல்லை. அது ஒரு உணர்வாக இருக்கிறதே தவிர உணர்ச்சிகளால் அதை அடையக்கூடியதாக இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தேவைகளை இறைவனுடைய நாட்டப்படி ஒவ்வொரு நாள் பொழுதிலும் வித்தியாசமாக ஒன்றுக்கொன்று அழகானதாகவும் ஒன்றுக்கொன்று மேன்மையுடையதாகவும் அவர்களுடைய இருதயத்தில் இறைவன் இறக்கி வைத்திருக்கக்கூடிய உணர்வின்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை விரும்ப ஆரம்பிக்கின்றார்கள். இந்த பொழுதில் இப்பொழுது நாம் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய தேவையாக நான் மனதில் வைத்திருப்பது, அடுத்த தேவை எனக்கு உணவு தேவைப்படுகின்றது. அந்த உணவு எப்படி அமைய வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான். நாமோ அந்த உணவை வழக்கமாக நாம் எதை சாப்பிடுவோமோ அப்படி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உருவமாக ஒரு இட்லி, ஒரு வடை, ஒரு தோசை, இதற்கு மேல் என்ன என்று தெரியாது. அவ்விதமாகவே நாம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் சாப்பிடணும், உருவமாக்கிவிட்டோம். நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் இனி வரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம். அவ்விதமாக இல்லை, அறிவிக்கப்பட்டிருப்பது அவ்விதமாக இல்லை. இறைவனுடைய விதிப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக புதிய படைப்பாக இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மூச்சுக்கு அடுத்த மூச்சு ஒரு புதிய படைப்பாக அமைகிறது. நாம் நம்முடைய தோற்றங்களை கவனிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் முந்தியதை விட பிந்தியது மாற்றமாகி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். வயதாகும் தோற்றத்தையும் பார்க்கின்றோம், வாலிபமாகும் தோற்றத்தையும் பார்க்கின்றோம், குழந்தைகள் சிறுவர்களாகக்கூடிய தோற்றத்தை பார்க்கின்றோம். நாளும் பொழுதும் நமக்கு உரியதாக நம்முடைய இறைவன் நமக்கு அறிவித்திருக்கக்கூடிய அந்த விதியின்படி நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு சுகமான நாளாகத்தான் அமையும். நேற்றைய வாழ்க்கையை இன்று நாம் கொண்டு வரக்கூடாது. நேற்றைய சம்பவங்களை இன்று தொடரக்கூடியதாக நாம் ஆக்கக்கூடாது. எப்பொழுது இருள் வந்து பகலில் வெளிச்சம் தோன்றுகிறதோ நேற்றைய நாள் மறைந்து இருளாகி நாமும் உறக்கத்திலாகி புதிய படைப்பாக புதிய விடுதலில் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது நேற்றைய நல்ல விஷயங்களின் தொடக்கமாக இருக்க வேண்டுமே தவிர நேற்றைய மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக என்று தொடரக்கூடாது. தெளிவாக உள்ளத்தில் இருப்பதை இன்று உணரும் பொழுது நேற்றைய சாப்பாடு வேண்டுமா இன்றைக்கு புதிய சாப்பாடு வேண்டுமா, புதிய உணவு வேண்டும். நேற்றைய மாதிரி இன்று இருக்கக்கூடாது. நேற்று அவ்வளவாக ருசியாக இல்லை, இன்று ருசியாக இருக்க வேண்டும். நேற்று சாப்பிட்டது உடம்பு ஒத்துக்கலாமல் இருந்தது, இன்றைக்கு சாப்பிட்டது உடம்பு ஒத்துக்கணும். ஒவ்வொரு தேவையும் முந்தையதை விட பிந்தியதை நிச்சயமாக இறைவன் சிறப்பாக அமைத்திருக்கின்றான். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கொள்ள முடியாத அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து உணருங்கள். உங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் உணர்வாக இருக்கிறதே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் நேற்று வரையில் உங்களுக்கு எவையெல்லாம் வெளிப்படையாக அமைந்ததோ அந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி கிடையாது, அந்த வாழ்க்கையினுடைய சத்தியம் தொடர்கின்றது. நன்மையான எண்ணங்களுக்கு நன்மையான கூலி வழங்கப்படுவோம், தீமையான எண்ணங்களுக்கு தீமையான கூலி வழங்கப்படுவோம். உணர்வுகளில் நீங்கள் வாடும் பொழுது நன்மையை தவிர கிடையாது. எப்பொழுதும் உணர்ச்சிகளில் வாழ்கின்றனோ தீமையை தவிர கிடையாது. உணர்வும் உணர்ச்சியும் கலந்திருக்கும் பொழுது நன்மையும் தீமையும் கலந்திருக்கின்றன. பெரும்பாலும் மூன்றாவது வகையினராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய உணர்ச்சிகளிலும் இன்றைய உணர்வின் பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இணைத்து உணர்ச்சிகள் கேடானவை, உணர்வு உங்களுக்கு வாழ்க்கைக்கு புதிய வாழ்வை அறிவிக்கக்கூடிய ஒரு சுகமான சூழ்நிலையை இறைவன் அமைத்துவிட்டான். உணர்வை அளிக்கும் பொழுது உணவு வேண்டும் என்று இருக்கதை தவிர எந்த வகையிலான உணவு உங்களுக்கு வேண்டும் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். சுகமான ஊட்டமுள்ள அழகான உணவு, எந்த விதமான வயிற்று பொறுமலும் ஏற்பட தேவையில்லாத உணவு உங்களுக்கு வேண்டும் என்று அறிவிக்கின்றான். அந்த உணவில் உங்களுக்கு உணர்வுகள் அதிகமாக வேண்டும் என்பதை அறிவிக்கின்றான். நாம் பொதுவாக உணவை உட்கொள்ளும் பொழுது அது வயிற்றுக்கு என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த உணவானது மனதிற்கு சுகமாக அமைய வேண்டும். முதலில் மனதிற்கு பொருத்தமாக அமைய வேண்டும். உணவை பார்ப்பது முதற்கொண்டு, உணவு என்ற உணர்வு வந்தது முதற்கொண்டு, அந்த உணர்வானது எனக்கு மனதிற்கு சுகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது உடலுக்கு இரண்டாம் பட்சம். மனதிலிருந்து உடலுக்கு அந்த சுகம் கிடைக்கின்றது. ஒவ்வொரு இறைவனுடைய விஷயமும் உணர்வுக்கு உரியதாக இருக்கின்றதே தவிர அது உங்களுடைய ஐந்து புலன்களின் ஒரு புலனுக்கோ அல்லது எல்லா புலன்களுக்கும் இணைத்தோ நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அந்த உணர்வானது இறைவனுடைய காரியமாக இருக்கின்றது. ஒவ்வொரு உணர்வையும் நாம் பொருளாக மாற்றுகின்றோம். அதற்கு உதாரணமாகத்தான் இந்த உணவை பற்றி கூறினேன். உணவு என்ற மனதிற்கு மனது சுகமாக இருக்க வேண்டும். அது சுகமாக இருந்தால் உங்கள் உடலுக்கு ஊட்டமளிக்கக்கூடியதாகும், அழகை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும். நல்ல உணவு வேண்டும், அவ்வளவுதான். அந்த நல்ல உணவில் இந்த ஐந்து புலன்களுக்கும் ஏற்றதாகவும் யாவற்றுக்கும் மேலாக மனதிற்கு சுகமாகவும் அமையும். அதில் நன்மைகள் மட்டுமே ஒன்று. உணர்வாக இருக்கக்கூடியது உணர்ச்சிக்கு உரியதாக ஒரு பொருளாக நாம் தீர்மானித்துவிட்டால் நேற்றைய அடிப்படையை கொண்டு உணவு என்றால் இதுதான் என்று நம்முடைய வாழ்க்கையில் இன்று இருக்கக்கூடிய ஒரு புதிய மலர்ச்சி நமக்கு இல்லை என்றாகும். ஒவ்வொருவருடைய தேவையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வித்தியாசமானது. அது உணர்வின் அடிப்படையில் இருக்கின்றது. இறைவன் எந்த உணர்வை நமக்கு அளித்தானோ அந்த உணர்வில் வாழ வேண்டும். உணவு வேண்டும், அவ்வளவுதான். அந்த உணவு எங்கு அமைந்திருக்கிறது என்பது இறைவன் நன்கறிவான். நீ எனக்கு உணவளிப்பாயாக. பதில் இறைவனுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதில், எங்களுக்கு உணவளிப்பாயாக. நாங்கள் சாப்பிட போகிறோன்னு சொல்லாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இட்லி சாம்பார் வடை தோசை இது மாதிரி தெரியாது. இறைவனிடம் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. அவனிடம் கேளுங்க, எங்களுக்கு உணவளிப்பாயாக இறைவனை என்று கேளுங்க. ஒவ்வொருவருடைய தேவையும் வித்தியாசமானதாக இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குரிய எண்ணங்களும் வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த எண்ணத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். சுகமான எண்ணம் சுகமான சூழ்நிலையில் அமைய வேண்டும். என்னுடைய உணவு உணர்வுக்காக முதலில், வயிற்றுக்காக இல்லை. அந்த உணவின் உணர்வு உங்களுடைய உடல் ஒட்டுமொத்தத்துக்கும் ஊட்டமளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த உணர்விலிருந்து தான் உங்களுடைய சுவையும் உங்களுடைய மனதின் ஆறுதலும் பிறகு நான் சாப்பிட்டதனுடைய ஒரு திருப்தியும் எனக்கு ஏற்படுகின்றது. ஒவ்வொரு தேவையின் போதும் செயல் அடிப்படையில் வரும் பொழுது அதனை உணர்வாக நீங்கள் ஆக்கிக்கொண்டு பின்னர் அதனுடைய தேவையை நாடுக்கலாம். அந்த நாட்டம் இறைவனிடம் இருக்கின்றது. இன்றைய பொழுது எனக்கு அழகாக இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய வாக்கு. இன்றைய பொழுது நான் நிறைய சம்பாதிக்கணுங்கிறது என்னுடைய அது தோற்றத்தின் அடிப்படையில். இன்றைய தேவை சில பொருள்களை நான் வாங்க வேண்டும், எனக்கு உபயோகமான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பது இறைவனுடைய வாக்கு. நாமும் இன்றைய பொழுதில் எனக்கு சில பொருள்கள் தேவை, அதை கொண்டு நான் உபயோகப்படுத்திக் கொள்வேன். நீங்கள் உங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றுமே பொருள்களின் அடிப்படையிலானது. இறைவன் உங்களுக்காக படைக்க இருப்பது ஒவ்வொன்றுமே அது உங்களுக்காக இயங்கக்கூடியது. இப்பொழுது எனக்கு குளிர்ச்சி வேண்டும், ஏசி வேணும், ஃபேன் வேணும், நான் போய் போடணும், நான் இயக்கணும். இறைவனுடைய அந்த குளிர்ச்சி உங்களை தேடுகிறது. நாம் நம்ப வேண்டியது என்னுடைய இறைவனுடைய அனுமதியை கொண்டு ஒவ்வொரு உணர்வும் அவன் புறத்திலிருந்து நிகழ வேண்டும் என்று நாம் நம்ப வேண்டும். நம்ம மனசில் நான் செய்யக்கூடிய காரியமாக தான் செய்யக்கூடிய காரியமாக எந்த ஒன்றும் இருக்கக்கூடாது. அதை நீக்கிக்கொள்ளுங்கள். நீங்கள் நேற்றைய வாழ்க்கையில் நுழைகின்றீர்கள். உங்களுடைய பொருள்கள் உங்களுடைய அறிவின் அடிப்படை எல்லாமே இதுவரையில் நான் தெரிந்ததும் கற்றுக்கொண்டதும் அனுபவித்ததும். இதை தவிர எனக்கு இன்றைய வாழ்க்கையில் பொருள்களின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு வேறு எந்த விதமான திசையும் எந்த விதமான பாதையும் கிடையாது. எனக்கு தெரிந்த விஷயத்தில் நான் விடைய முடியுமே தவிர தெரியாத விஷயத்தில் விடைய முடியாது. அப்புறம் உணர்வாக இருக்கும்பொழுது உணர்வை நான் ஒரு பார்வையை கொண்டு இந்த புறப்புலன்களின் வாயிலாக வழியை அடைய முடியாது, இலக்கும் தெரியாது. எல்லாம் மறைவானவை. நாம் மறைவான வாழ்க்கையின் பக்கம் நமக்கு அறிவிக்கப்பட்டு அது வேண்டும் என்று விருப்பம் கொண்ட செய்யப்படுகிறோமா, அல்லது தெரிந்த வாழ்க்கையின் பக்கம் நான் போகின்றேன் என்ற அடிப்படையை கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் முனைய வேண்டுமா, எது சரியானது? உள்ளத்தில் இருப்பது நேற்றைய வாழ்க்கைக்கான பாதையா, இனி மலரக்கூடிய வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்ற அந்த திசை தெரியாத, இலக்கை நிர்ணயிக்க முடியாத ஒரு அழகான தேவையா, எது நம்முடைய மனதில் இருக்கின்றது? தெரிந்த வாழ்க்கையா தெரியாத வாழ்க்கையா? உணர்வுபூர்வமாக வரும்பொழுது நான் அறிமுகமில்லாத வாழ்க்கை, ஆனால் உணர்ந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும். அந்த உணர்ந்த வாழ்க்கை இதுவரையில் நிறைவேறவில்லை பொருள் அடிப்படையை கொண்டு. எப்பொழுதுமே மனதில் ஒரு தாக்கம் இருக்கின்றது, எப்பொழுதுமே மனதில் ஒரு தேவைக்குரிய அந்த கேள்விக்குரியோடு தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. என் வாழ்க்கை முடிந்துவிட்டதா, நான் விரும்பியது எனக்கு கிடைத்ததா என்று ஒவ்வொரு நாள் முடிவிலும் நீங்கள் கவனிப்பீர்களானால், காலையில் நான் எதை விரும்பினேனோ இந்த வாழ்க்கை, இந்த நாளின் வாழ்க்கை முழுமையுமாக நிறைவேறவில்லை. பல சங்கடங்கள், பல கேள்விகள், பல ஆச்சரியக்குரியவர்களுடன் என்னுடைய வாழ்க்கை அந்த நாள் முடிகின்றது. நிகழவேண்டியது நிகழவில்லை, நான் எதிர்பார்த்தது நிகழ்ந்தது. என்னுடைய தேவைகள், அதனை நாடி நான் சென்ற பாதைகளில் பெரும் சங்கடங்களும் பெரும் வேதனைகளும் எதிர்பார்ப்புகளுக்கு விரோதமாக நிகழ்ந்துவிடக்கூடிய அவ்வளவு சூழ்நிலைகளையும் நான் அனுபவித்து ஒரு நாளை முடிக்கின்றேன். ஏன் உங்களுடைய விருப்பப்படி நடக்கவில்லை? ஒரு நாள் பொழுது போதும், என்னுடைய விருப்பப்படி என்னுடைய ஆசைப்படி ஒன்றுமே நடப்பதில்லை. ஒரு எள் அளவு கூட உங்களுடைய ஆசையின்படி நடப்பதில்லை. சிந்தித்து உணர்வோருக்கு இது தெளிவான அத்தாட்சி. உங்களுடைய அறிவு நேற்றைய வாழ்க்கையோடு முடிந்துவிட்டது. இன்றைய வாழ்க்கைக்கு புதிய உலகம், நாளைய வாழ்க்கைக்கு புதிய உலகம். உங்களுடைய தோற்றமும் மாறிவிட்டது, உங்களுடைய இயற்கையும் மாறிவிட்டது, சூழல்களும் மாறிவிட்டன. அந்த சூழல்களில் நான் புதிதாக புதிய மனிதனாக இன்று பிறந்திருக்கின்றேன். உங்களை ஒரு புதிய படைப்பாக ஒவ்வொரு நாளிலும் இறைவன் படைத்துக் கொண்டிருக்கின்றான். நானும் பழைய படைப்பாகவே இன்றளவும் என்றளவும் என்றும் நான் வாழ விரும்புகின்றேன். இது என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. நேற்று வரையில் உள்ள வாழ்க்கை தான் எனக்கு இன்றைய வாழ்க்கை. நான் இன்று இறந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் வாழ்வதற்கான எந்த முகாந்திரமும் என்னுடைய இதயத்தில் கிடையாது. எந்த விதமான புதிய வழிமுறையும் புதிய ஞானங்களோடு கூடிய அந்த வாழ்க்கையை நான் இன்று அனுபவிக்க முடியாத நிலையில் தான் இருக்கின்றேன். காரணம், எனக்கு தெரியும் என்ற அந்த ஒரு எண்ணம். புதிய ஒரு நாட்டில் உங்களை இன்று அனுப்புகின்றோம். அந்த நாட்டை பற்றி எதுவும் தெரியாது, அந்த பாஷை தெரியாது, அங்கே என்ன எது என்று ஒன்றும் தெரியாது. உங்களை நுழைவித்துவிட்டால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? வேறொரு நாட்டுக்கு செல்கின்றீர்கள், பாஷை தெரியாது, ஊர் தெரியாது, மக்கள் தெரியாது, அவங்களுடைய நடவடிக்கைகள் தெரியாது. அங்கு விடப்பட்டுவிட்டால் உங்களுடைய கதி, நேற்று வரைக்கும் வாழ்ந்தீர்களே அப்படி வாழ முடியுமா? இறைவனே நீ உதவி செய்தால் தவிர எனக்கு வாழ்க்கை இல்லை என்று பயம் ஏற்படுமா? அந்த பயம் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தில் ஒரு சின்ன ஒரு நாட்டுக்குள்ளே போய் இனம் தெரியாத ஒரு ஊரில் போயிட்டு அங்கே போய் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கும் என்ன பயம் இருக்குமோ? புதிய உலகத்திலேயே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்விழிக்கும் போது நுழைவிக்கப்படுகின்றீர்கள், எவ்வளோ பயம் இருக்கணும். ஆனால் பயம் இல்லை. நேற்றைய உணர்ச்சிகளோடு இன்று வாழ ஆரம்பிக்கின்றோம். நேற்றைய கஷ்டங்களும் வேதனைகளும் மன உளைச்சல்களோடு இன்றைய நாளை ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இந்த உளைச்சல்கள் இனி கூடாது என்று இறைவன் நேற்றைய நாளை மறையச் செய்து புதிய நாளில் தோற்றுவிக்கும் பொழுது நாம் நேற்றைய விஷயங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன போன்று நாம் நம்முடைய எண்ணத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கின்றது, அவ்விதமாக இல்லை. நேற்று ஒரு நோய் இருந்தது, இன்றும் அந்த நோயினுடைய தொடக்கமும் அதனுடைய தொடர்ச்சியும் இன்று இருக்கின்றன என்று எண்ணுகின்றோம். தூங்கப் போகும்பொழுது மறையல் கூறினால் விடிவதற்கு முன்பாகவே இது நாளைக்கும் தொடரும் என்ற கவலையோடு துவை சொல்கின்றோம். நிச்சயமாக நாம் பாதை பின்புறமாக நமக்கு திருப்பப்பட்டுவிட்டது. நம்முடைய முகம் பின்புறமாக திருப்பப்பட்டுவிட்டது. காரணம், நாம் இணை வைப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய நாட்டம் என்ன என்பது எனக்கு தெரியும், இந்த வகையில்தான் என்ற ஒரு இலக்கையும், பொருள் அடிப்படையிலான ஒரு திசையையும், அதனுடைய பாதையில் நாம் அடையக்கூடிய சில சுகப்பொருட்களையும் நாம் விரும்புகின்றோம். இந்த வகையிலான வாழ்க்கையை இன்று நாம் தெளிவாக அறிய வேண்டும். நம் முகம் பின்புறமாக திருப்பப்பட்டுவிட்டது, முன்னையும் செல்ல முடியாது. முன்ன சென்றாலும் சரி, நமக்கு அறிமுகம் இல்லாத வாழ்க்கையில் தட்டு தடுமாறி பயத்தோடு எந்த இலக்கும் இல்லாமல் நம்ம போயிருக்கிட்டுருக்கிட்டோன்னு இன்றைக்கி நமக்கு தெரியும். பின்புறமாக திருப்பப்பட்டு காரணமாக இன்றைய நாள் முன்னால் வெளியே இருக்கும்போது என் முகம் எல்லாம் பின்புறம் திருப்பப்பட்டு விட்டது. முகம் திருப்பப்பட்டு விட்டது என்றால் என்னுடைய அறிவு நேற்றைய அறிவின் பக்கம்தான் நிற்கிறது. நேற்றைய வரையில் எந்த அறிவை கொண்டிருந்தாலும் அதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நாம் பின்புறமாக திருப்பப்பட்டு விட்டோம் என்பதற்கான ஒரு அடையாளம், உங்கள் முகங்கள் பின்புறமாக திருப்ப வேண்டும். கண்கள், காது, மூக்கு, வாய், தோல் இவற்றையெல்லாம் இதை அறிந்து வைத்திருக்கின்றனோ, இதுவரையில் நேற்றையோடு முடிந்து விட்டது. புதிதாக என்றுதான் நான் பார்க்கின்றேன். புதிய வாழ்க்கை நேற்றைய வாழ்க்கை என்ற வாழ்க்கை பொருந்தாது, தேவை வேறு. நான் நேற்றைய வாழ்க்கையில் கஷ்டங்களை சம்பாதித்தேன், இன்றைய வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் வேண்டுமா வேண்டாமா? உணர்வு அங்கு இப்பொழுது விழுந்திருக்கிறது. நேற்றைய கஷ்டங்களில் ஒரு அனுபவம் என்று தொடரக்கூடாது, அது உங்களிடம் இல்லை. நேற்றைய கஷ்டங்களை நான் இன்று தொடர்கின்றேன். யாரிடமெல்லாம் எனக்கு வந்து விரோதம் இருந்ததோ அந்த விரோதத்தை இன்று நான் ஆரம்பிக்கின்றேன். தவறான உறவுகள்லாம் நான் நேற்று எப்படி இருந்ததோ அதை நான் இன்று ஆரம்பிக்கின்றேன். அது கூடாது. புதிய வாழ்க்கை, என்னுடைய கேடுகளை நான் தொடரக்கூடாது, என்னுடைய மன இச்சைகளை நான் தொடரக்கூடாது, என்னுடைய உணர்வின் அடிப்படையில் சுகமான பாதையை நான் விரும்பியாக வேண்டும். நேற்றுவரையில் வாழ்ந்த வாழ்க்கையில் என்னுடைய ஆசைப்படி எதுவுமே நடக்கவில்லை. இன்று நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் இறைவனுடைய விருப்பப்படி தான் நேற்று நடந்தது, இன்றும் நடக்க வேண்டும். இப்படி நான் அவனோடு கை சேர்க்கும் பொழுது நன்மைகள் ஒன்றுக்கு இருமடங்காக பெறுகின்றது. நீங்கள் அவனுடைய நாட்டத்திற்கு உட்பட்டதன் காரணமாகவும், உங்களுடைய நேற்றைய வாழ்க்கையினுடைய அறிவை நீங்கள் வெற்றிவிட்டதன் காரணமாகவும் உங்கள் முகம் முன்னோக்கி திருப்பப்பட்டுவிட்டது. அது ஒரு புதிய உலகம். ஆகவே உங்களை அறியாத ஒரு உள்ளட்சம் உங்களுக்குள் ஏற்படுகிறது. உங்களை அறியாத ஒரு உள்ளட்சம் உங்கள் ஏற்படுகின்றது. அந்த உள்ளட்சம் பயபக்தியாக இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். உங்களுடைய நன்றி உணர்வாக அவன் ஏற்றுக்கொள்கின்றான். கொடுத்த பார்வைக்கும் செவியேற்றலுக்கும் இருதயத்திற்கும் சிந்தித்து உணரக்கூடிய அந்த பாதையை கொண்டிருப்பதன் காரணமாக உங்களை நன்றி உணர்வோடு நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கின்றான். நிச்சயமாக இறைவன் நன்றி அறிவோனாக இருக்கின்றான். நன்றி அறிவித்தலை ஏற்றுக்கொள்வோனாக இருக்கின்றான். அவன் தயங்குவதில்லை. உங்களுடைய நன்மைகளை பன்மடங்கு அதிகரிப்பதற்காக வேண்டி இன்று என்னுடைய வாழ்க்கை நேற்றைய வாழ்க்கை இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய நோய்கள் நேற்றைய வாழ்க்கை மறைந்துவிட்டது என்று புதிய வாழ்க்கை. நேற்றைய அந்த தீட்டு என் மனதிற்கு நான் கொடுத்த அந்த தீட்டு, நான் ஏற்படுத்திய அந்த களங்கம் நீக்கப்பட்டுவிட்டது. அறிவை நான் கைவிட்டுவிட்டு சுகத்தின் பக்கம் நான் இறை உணர்வோடு திரும்புகின்றேன். அவன் ஒருவன் தான் முடியும், அவனால் மட்டும்தான் முடியும் என்று. இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறைவன் அடுத்தது என்ன என்று அறிவிக்கின்றான். இன்று நான் கொடுத்திருக்கக்கூடிய உணர்வை நீங்கள் பார்க்க முடிகிறதா? கஷ்டங்களோ துக்கங்களோ இல்லாமல் நான் இன்று வாழ வேண்டும். பயமோ கவலையோ இல்லாமல் என்னுடைய வாழ்வு இன்று நடக்க வேண்டும். தேவைகளுக்கு குறைபட்டவனாக நான் வாழ வேண்டாம். நிறைவுள்ள மனதோடு என்னுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்பட்டு இன்னும் நிரப்பமாக எனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த அறிவிப்போடு நான் தூங்கச் செல்கின்றேனான். அந்த மனநிறைவோடு இவை அனைத்தும் என்னுடைய இன்றைய தேவையாக இதன் அறிவிக்கின்றான். இது உங்களுடைய நாள் வாழ்நாள் ஒரு பகுதி, ஒரு நாள் வாழ்நாட்களின் ஒரு பொடு, ஒரு வாழ்க்கையின் நேரம். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கவனிப்பீர்களானால் உங்களுடைய ஆசைப்படி எதுவும் நடந்துவிடுவதில்லை. ஏதோ கிடைச்சது வரைக்கும் போதும்னு அந்த வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே தவிர, நிச்சயமாக நீங்கள் விரும்பிய வாழ்க்கை, ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. அப்படியானால் அதை தடுத்தது எது? நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நேற்றைய வாழ்க்கையுடைய ஒரு பகுதியை இறந்த காலத்தில் நீங்கள் வாழ ஆசைப்படுகின்றீர்கள். இறைவன் அதை விரும்பவில்லை, தடுக்கின்றான். ஆனாலும் பெருமுயற்சி செய்து அந்த வாழ்க்கையில் தான் நான் வாழ்வேன் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் புதிய ஒரு பரிமாணமாக, பரிணாமம் மிக்கதாக, வளர்ச்சியின் பாதையில் அமைய வேண்டும். இந்த பரிணாமங்களும் பரிமாணங்களும் கொண்ட வாழ்க்கையை நான் இன்று எனக்காக நிச்சயமாக விரும்பியாக வேண்டும். அது எந்த வகையில் அது உருவாகும் என்பது நமக்கு தெரியாது. ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை எந்த விதத்தில் அது உருவாகி வரும் என்று தெரியாது. எந்த மாதிரியான முகம் அமைப்பு மாறும் என்று தெரியாது. ஆனாலும் சிறப்பான குழந்தையாக வளர வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. சிறப்பான குழந்தையாக வளர வேண்டும் என்றால் அதுக்கு என்ன பொருள்? நிறைய படிக்கணும், நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், பள்ளிக்கூடத்தில் போய் நிறைய வாந்தி எடுக்கணும், உள்ளதானே? பிறகு சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். பணம் என்ற ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் சரி, பிறந்த நாளிலிருந்து இவன் சம்பாதிக்கணும், எந்த ஸ்கூலில் போடணும், இவ்வளோதான். வேறு நமக்கு எந்த பாதையுமே தெரியாது. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை கவனிக்கும் பொழுது ஒவ்வொரு உள்ளமும் வித்தியாசமாக இருக்கின்றது, ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் வித்தியாசமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக கூட்டாக சேரும் பொழுது ஒவ்வொருவருக்கும் நேற்றைய வாழ்க்கையினுடைய பகுதிகளை நாம் இன்று ஆரம்பிக்க வேண்டும். நேற்றைய வாழ்க்கையினுடைய கேடுகளில் இன்னும் நாம் அதிகரிக்க வேண்டும். புதிய வாழ்க்கையில் என்னுடைய மனதிற்கு சுகமான, பொருத்தமான, ஒழுக்கமான பாதையில் நான் வாழ வேண்டும் என்று எவரும் விரும்புவதில்லை. சூதும் வாதும் கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். சூதுவாதம் தெரியாமல் இருக்கானே நம்ம மற்ற பேர் குறை சொல்வோம். அழகான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக கேடான சூழ்நிலையில் சுற்றுப்புறங்கள் மூலமாக, சுற்றங்கள் மூலமாக, எந்த சமுதாயத்தில் வாழ்கின்றோமோ கூட்டாக வாழ்வதன் காரணமாக சொந்த புத்தியானது நமக்கு இல்லாமல் ஆகின்றது. கூட்டு வாழ்க்கை கூடாது. சுயமான வாழ்க்கையும் சொந்தமான வாழ்க்கையும் வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இது உணர்வு. உங்களை படைத்தவன் நான் தான். வேறு யாரும் கூட்டாளிகளாக நான் வைத்துக்கொள்ளவில்லை உங்களை படைப்பதற்கு. உங்கள் அப்பா அம்மா படைத்தாங்கன்னு சொல்லி அதுவும் நிறுத்திப்பீங்க. உங்களை கொஞ்சம் அதிகமாக அப்பா அம்மாவோட பாசம் கொண்டு அவங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி தான் எண்ணிக்கொண்டு உங்கள் அப்பா அம்மா படைத்தது யாருன்னு கேட்டால் அதுக்கப்புறமா எங்கே போய் நிற்கும்? மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரையில் உங்களை படைத்து கொண்டிருப்பது இறைவன் தான். தனித்தனிய முறையை படைத்தானா, உங்களை கூட்டாளியாக வைத்துக்கொண்டு உங்களை உதவி தேடி கொண்டு உங்களை படைத்தானா? உணர்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். நிச்சயமாக யாரும் அவனுக்கு கூட்டாளி கிடையாது. அவனுக்கு துணையாக எதுவும் தேவையில்லை. அவனுக்கு இணையாகவும் எதுவும் இல்லை. உங்களுடைய படைப்பின் ரகசியத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? எந்த ஒரு பொருளுமாக இல்லாத நிலையில் உங்களை படைத்தேன். ஆனால் படைத்து உங்களை ஆளாக்கி வளர்த்துவிட்ட பிறகு உங்களுக்கு கண்களையும் காது மூக்கு வாய் தோல் இந்த 5 புலன்களை கொண்டு நீங்கள் பார்க்கக்கூடிய சுகத்திற்காக நீங்கள் அந்த உறுப்புகளை, புலன்களை படைக்கப்பட்டு பின்பு இருதயத்தையும் அமைத்தான். அங்கு நீங்கள் சீர்திருத்தி பார்க்கும் பொருட்டு இதைவிட அழகானது வேண்டும் என்று விரும்புவதற்காக உங்களுடைய இருதயம் அரூபமான உங்களுடைய பாதையின் வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர நேற்றைய வாழ்க்கையில் கடந்து உழல்வதற்காக அந்த புலன்களை படைக்கவில்லை. இவ்வளவு புலன்களும் எங்கு சங்கமிக்கிறது என்றால் உங்களுடைய இதயத்தில் சங்கமிக்கின்றன. ஒரு பார்வை பார்க்கும்பொழுது இங்கு வேலை செய்கின்றது, அவருடைய பார்வையில் குழப்பம் இருக்கின்றது, அவருடைய பார்வையில் தேவை இருக்கின்றது, அவருடைய பார்வையில் விரக்தி இருக்கின்றது, அவருடைய பார்வையில் அமைதி இருக்கின்றது, அவருடைய பார்வையில் தேடுதல் இருக்கின்றது, அவருடைய பார்வையில் என்ன நடக்குமோ என்ற பயம் இருக்கின்றது. என்ன பார்வையை பார்க்கணுமோ இங்கு வேலை செய்கிறது, என்ன அங்கே இருக்கிறது என்பது இந்த பார்வை முக்கியமா அல்லது எதை கொண்டு இங்கு நமக்காக அறிவிக்கப்படக்கூடிய உணர்வு முக்கியம்? அந்த உணர்வு முக்கியம். ஆனால் உணர்வின் பக்கம் செல்லாமல் வெளிப்படையாக இந்த 5 புலன்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அழகாக இருக்கிறது. அந்த அழகில் நன்மை இருக்கிறதா? இல்லை. இந்த பொருள்கள் நாம் முடிந்தவரையில் அழகாக படைக்கின்றோம். நம்முடைய கண்டுபிடிப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பொருள் அனைத்தையும் நம்முடைய கண்களுக்கு அழகாக நாம் ஆக்கிக்கொள்கின்றோம். அது உணர்வுக்கு பொருத்தமாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த உணர்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. என்னுடைய மனதில் ஒவ்வொரு பார்வையிலும் இங்கு என்ன அறிவிக்கப்படுகின்றது அது முக்கியம். என்னுடைய மனதில் என்ன அறிவிக்கப்படுகின்றதோ அது முக்கியம். என் மனதில் உணர்வாக அறிவிக்கப்படுகிறது அது முக்கியம். என் மூளையில் எதுவாக நான் தோற்றங்களாக பார்த்து வடிவங்களாக பார்த்துவிட்டு அதனை நான் ஆசை கொண்டிருக்கின்றேன் என் மனதில், அது நமக்கு ஆகாது. நேற்றைய வாழ்க்கை நமக்கு கூடாது. நேற்றைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அழகான உண்மை உணர்வுகள் நமக்கு தொடர வேண்டும். இன்னும் அதிகமாக, இன்னும் பரவலாக, விஸ்தீர்ணமாக அமைய வேண்டும். இதை தேர உங்களுடைய உள்ளத்து என்ன இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பணம் பணம் சொன்னால் அதோடு சேர்ந்து அவ்வளவு கேடுகளும் என் மனதில் இருக்கின்றன. பணம்னு எனக்கு ஒரு தேவைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு எதிரே இல்லையா, உங்கள்கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும்னு சொல்கிறேன். அது பணம் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு வேணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் குறி என்ன, அவங்களுக்கு நன்மையை செஞ்சு அந்த நன்மையிலேருந்து எனக்கு ஒரு சன்மானம் வேணும், மனசு பூர்வமாக சன்மானம் வேணும்னு விரும்புவதை விட்டுட்டு அவன் பணத்தை நான் எடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், ஒட்டுமொத்த சமுதாயத்திலேருந்து அவ்வளோ பணத்தையும் நான் எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிற ஒரு எண்ணம் தானே அவங்ககிட்ட இருக்குது. அவங்களுடைய உடைமைகள் மீது ஆசைப்பட்றீங்க, அவங்களுடைய பொருள் மீது ஆசைப்பட்றீங்க, வேறு எதன் மீது தான் நம்ம ஆசைப்பட மாட்டோம். மனையாட்சிகள் ஒவ்வொன்றும் நமக்கு படுக்கொடியில் தள்ளக்கூடிய பெரும் இடர்பாடாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு. எந்த ஒரு மனதின் தேட்டமும் விருப்பமும் ஆசையும் பொருள்களின் அடிப்படையில் இருக்குமானால் நாம் விபச்சாரத்திற்கு உரிய ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக நம்முடைய தேட்டம் ஆசையெல்லாம் விபச்சாரத்தில் போய் முடியும். அடுத்தவருடைய உடைமைகளை வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த விபச்சாரத்தில் போய் முடியும். நம்முடைய பிஸ்னஸ் அவ்வளவுமே சிரிச்சு பணம் சம்பாதிக்கும். அந்த சிரிக்கிறதுக்கு பெண் வேணும், ரிசப்ஷனிஸ்டாக நான் சம்பாதிக்க போகிறேன். சம்பாதிக்கிறதுக்கு குணம் வேணுமா, சம்பாதிக்கிறதுக்கு சுகமான அந்த மனம், மற்றவர்களும் நல்லா வாழணுங்கிற அந்த மனம் வேணுமா, நான் வாழ்கிறதுக்கு பணம் மட்டும்தான் வேணுமா? பணம் மட்டும் வேணும்னு சொன்னால் என்னுடைய நற்குணங்கள் அவ்வளோ விட்டால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். உங்கள்கிட்ட எனக்கு வேணும் அவ்வளோதான், இது அசிங்கமானது, அறிவுறுப்பானது. அந்த பணம் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது. அந்த பணத்தை கொண்டு தான் நாம் கேடுகளை சம்பாதிக்கின்றோம். அடுத்தவருடைய உடைமையை நான் வாங்கும் பொழுது அவர்களுடைய நோய்களையும் அவர்களுடைய வேதனைகளையும் சேர்த்துத்தான் நாம் வாங்கின்றமே தவிர பணம் மட்டும் இல்லை. உங்களை ஏமாற்றி நான் நன்மை செய்வது போன்று வந்து உங்களிடம் இருக்கக்கூடியதை நான் அபகரிக்கின்றேன். நானும் பிறரை ஏமாற்றியதன் காரணமாக இந்த ஏமாற்று எனக்கு புரிவதில்லை. நான் நியாயமாக ஒரு வியாபாரம் நடக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். எந்த அளவுக்கு நான் மற்றவர்களை ஏமாற்றுகின்றேனோ அந்த அளவுக்கு நான் பிறரிடம் நிச்சயமாக ஏமாறுவேன், அது சந்தேகமில்லை. நாம் ஒருவரை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். நம்மிடமிருந்து ஏமாற்றி பிடுங்குவதற்கு கவர்மெண்ட் வந்துருச்சு. அவ்வளவையும் ஒரு பைசா கூட அங்கே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நாம் ஆக்கப்படுவதற்காக ஒரு கவர்மெண்ட் உருவாகிட்டிருக்கு. இதில் உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அதை தடுப்பதற்கு. இப்பொழுது என்னுடைய வாக்கு இருக்கின்றது, நானும் என்னுடைய சந்ததிகளும் இந்த வம்சமும் இந்த சமுதாயமும் அதனுடைய சந்ததிகளும் சிறப்பான ஆட்சியின் கீழ் வர வேண்டும். இது உங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. எத்தனை பேர் அதனை எதிர்பார்க்கின்றோம்? மாற்றி 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 இரண்டு கட்சிகளுக்கு நான் ஓட்டு போட்டு கொண்டிருக்கின்றோம். நன்றாக தெரியும் இந்த இரண்டு பேருமே நமக்கு நன்மையை கொண்டு வருவர்கள் இல்லை, அவர்களுடைய வாக்கு ஏமாற்றை தவிர வேறு இல்லை என்பது தெரியும். அதன் பின்னர் இது ஏமாற்றாக இருக்கின்றது, எங்களுடைய வாழ்க்கையில் இனி வாழ்க்கைக்கு விமோச்சனமே கிடையாது என்ற அந்த சத்தியத்தை கொண்டு அறிவிக்கும் பொழுது நீ ஒருவன்தான் கதி என்ற அந்த பெயர் அவனுக்கு புகழாரம் சுட்டக்கூடியது, அவனை மட்டுமே வேண்டக்கூடிய அந்த ஒரு உணர்வு கற்பிக்கப்பட்டும் அதனை ஏற்று இதுதான் வேண்டும் என்ற அந்த வேண்டுதலிலும் பிரார்த்தனையிலும் நாம் ஏன் இல்லாமல் ஆகிவிட்டோம்? காரணம், நமக்கு அது அனுமதிக்கப்பட்டதாக இல்லை. நமக்கு நம்முடைய பாவங்களின் காரணமாக அப்படி ஒரு வாழ்க்கை இறைவனிடமிருந்து நேரடியாக உங்களுக்காக நிகழக்கூடிய அந்த அற்புதமான வாழ்க்கை இல்லை என்று விளக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. நாம் நம் பாவங்களிலிருந்து திரும்ப வேண்டும். என்னுடைய பாவத்தினுடைய முக்கியமான பகுதி என்னவென்றால், நான் என்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும், நான் என்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த உலகத்தினுடைய பொருள்களை முடிந்த வரையில் சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர நம்மிடம் எதுவும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் தான். அப்படியான உலகத்துடைய பொருள் அவ்வளவு எனக்கு வேண்டும், அப்பொழுதுதான் மனசு நிம்மதி. மற்ற பேருக்கு அதை பற்றி கவலை இல்லை. இவ்விதமாகவே ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு உலகத்தினுடைய பொருளை அவ்வளவு சுரண்டுவதற்கு உரிய ஒரு வழியை காண்பித்து விட்டார். அந்த கெட்ட வழியையும் இறைவன் அனுமதித்து விட்டார். முகேஷ் அம்பானிக்கு விதித்த மாதிரி உலகத்தோடலாம் அவங்களுக்கு வேணும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து விட்டார். அவர்களுக்கு அது என்ன, மற்ற மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரே ஒரு கெட்ட உதாரணத்தை முன்னே ஆரம்பித்து விட்டு நீங்கள் அவ்விதமாக விரும்பக்கூடாது என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்க நாமும் அவனை போன்று வர வேண்டும், அது மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆக ஒவ்வொருவரும் மற்ற உலக மக்கள் அனைவருக்கும் உள்ளத்தில் பகிரங்கமான விரோதத்தை கொண்டு இப்பொழுது நான் மனிதர்கள் முன்பாக வருகின்றேன், உங்களுக்கு தொண்டு செய்ய போகிறேன், நல்லது செய்ய போகிறேன், உங்களுக்கு நன்மை செய்யப் போகிறேன். நிச்சயமாக நாம் அதற்கருவது இல்லாதவர்கள், நம்மிடம் நன்மைகள் இல்லை மற்றவர்களுக்கு நன்மை கொடுப்பதற்கு. உங்களிடம் இருக்கக்கூடிய பொருள்களிலிருந்து இறைவனை நம்பி எவ்வளவு செலவு செய்கின்றீர்களோ அது உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அழகான உணர்வையும் மக்களுடைய நன்மதிப்பையும் பேராற்றல் கொண்ட அந்த வழிமுறையையும் உங்களுக்கு அவன் அறிவிப்பான். மற்ற மனிதர்களுக்கு இல்லாத ஒரு யுக்தியை உங்களுக்கு கொடுப்பான், அதில் மற்ற மனிதர்களுக்கு நன்மை இருக்கின்றது. நான் புத்திசாலித்தனமாக இருக்கும்போது மற்ற மனிதர்களை ஏமாற்றக்கூடிய அந்த பேச்சு இருக்குது என்று, புத்திசாலித்தனமான பேச்சு இருக்கின்றது. எனக்கு இறைவன் ஒரு பாதையை அறிவிக்கும் பொழுது அந்த பாதையில் மற்ற மனிதர்களுக்கு நன்மை இருக்கின்றது. அதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை பெறும், உங்களுடைய சந்ததிகளும் பயனடைவார்கள். எப்பொழுது பிறருடைய பொருட்களை வைத்துக்கொண்டு நான் வாழ்கின்றேனோ, பிறருடைய உடைமைகளை ஆசையை வைத்து இச்சை கொண்டவனாக வாழ்கின்றேனோ, அப்பொழுது என்னுடைய சந்ததிகளுக்கும் அதை நான் ஊட்டி வளர்க்கின்றேன். என் கையிலேருந்து ஒரு வாய் என்னுடைய பிள்ளைக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ நான் ஊட்டுவது என் எண்ணத்தை கொண்டு ஊட்டுகின்றேனே தவிர அது வெறும் பொருள் தானே, உணவு தானே நினைக்க வேண்டாம். விஷம், நெருப்பு அவர்கள் தங்கள் வயல்களில் உண்ணுவதெல்லாம் நெருப்பை தவிர இல்லை, கொதி கடன்களை போன்று கொதிக்கக்கூடியது. அதுக்கும் உணர்வில்லை, ஒவ்வொருத்தருக்கும் வயிற்றுப்புறம் இருக்குது. நாளைக்கு இந்த வயிற்றுப்புறமல்ல அவ்வளவுமே எந்த கதிக்கு அழகம் என்றால் அதை வைத்துக்கொண்டு என்னால் சுகமாக வாழ முடியவில்லை, வெற்றி எடுத்துவிட வேண்டும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு மட்டும்தான் நாளைய வாழ்க்கை நமக்காக பார்க்கியிருக்கின்றது. இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நோயும் டாக்டர்கள் நாங்கள் சுகமாக்குகின்றோம் என்று கூறுகின்றார்கள். சுகம் என்பது பார்க்கக்கூடிய பொருளா என்று கேட்கின்றான். பார்க்க முடியாத அந்த உணர்வை எப்படி மருந்தை கொண்டு பார்க்கக்கூடிய பொருளை கொண்டு அடைவீர்கள்? காற்று இருக்குது, காற்று அடிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பொருளாக இருக்கக்கூடிய விரலை கொண்டோ வேறு எதனை கொண்டுமோ காற்றை அடிக்க முடியுமா, வினைக்கிட முடியுமா? ஒரு காற்றுக்கு ஒரு அமைப்பு இருக்குது என்று தெரியும். அந்த அமைப்பே இல்லாத உணர்வை சுகம் என்ற உணர்வு, சுகம் கெட்டுவிட்டது, நோய் என்ற அந்த உணர்வை எப்படி பார்க்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு நான் அதை அடைந்துவிடுவேன் என்று கூறுகிறேன். உங்களுடைய உணர்வு, மருத்துவ அறிவு ஒட்டுமொத்தமாக பாழாய்ப்போனது. மருத்துவ அறிவு ஒட்டுமொத்தமாக ஒரு ஏமாற்று வேலை. மருத்துவ அறிவு ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவில்லாத ஒரு சமுதாயத்தினுடைய தேவையில்லாத மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறை இந்த மருத்துவமுறை கூடாது என்பதை நீங்கள் எப்பொழுது அறியப் போகின்றீர்கள்? பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் கையை கொண்டு ஒரு பொருள் பார்க்க முடியும், ஏதாவது ஒன்றுக்கு தொட முடியும். பார்க்க முடியாத ஒன்றை எப்படி நாம் அதை அடைவோம்? இறுதியாக நீங்கள் உங்களுடைய போதைக்கு உள்ளாக்கப்படுகின்றீர்கள். வலி என்று தெரியாத ஒன்றை ஏற்படுத்துவதற்காக விஷத்தன்மை கொண்ட போதையை உங்களுக்கு ஒரு வலி நிவாரணியாக கொடுக்கப்படுகின்றது. அங்கு ஆரம்பமாகிறது உங்களுடைய நோய்களுடைய உச்சகட்டம். அடையக்கூடிய அந்த காலம் உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. அந்த காலம் வந்துவிட்டால் அதற்கு முன்பாக உங்களுக்கு பல சோதனைகளை மாறி 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 வாழ்க்கை முழுமைக்கும் ஒவ்வொரு பொருளும் அது தன்னுடைய உறுதித்தன்மையை அடைவதற்கு முன்பாக நமக்கு அது அறிவிக்கப்பட்டு பல காலத்தவணையின் மீது அத்தாட்சிகளாக வலியுறுத்தப்பட்டு நாம் போகக்கூடிய பாதை தவறு மாற வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் ஒரு நாள் பொழுது கூட கழிவதில்லை. நாம் உள்ளத்தால் மரத்து கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் உணர்ச்சிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஐந்து புலன்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே தவிர அது சங்கமிக்கும் இருதயத்தை நாம் முடிவிட்டோம். ஆக இப்பொழுது நான் பார்க்கக்கூடிய பார்வையில் கண் இருந்தாலும் குருட்டுத்தனம், காதுகள் இருந்தாலும் செவிட்டுத்தனம் இங்கு உணராதன் காரணமாக அவ்வளவும் இல்லாமலாகிவிட்டால் இந்த ஐந்து புலன்களும் மறுத்து போய்விட்டால் என்னுடைய கதி என்ன? அந்த கதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பார்த்தால் தான் நம்புவேன், பார்ப்பதைத்தான் நம்புவேன். நாளைய வாழ்க்கை பார்க்க முடியாது, நம்பிக்கை இல்லை. பார்த்ததை கொண்டு என்ன சேமித்து வைத்திருக்கின்றனோ அதை கொண்டு வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை. ஆகவே முடிந்த வரையில் உலகத்தில் உள்ள பொருள்கள் அவ்வளவையும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இறுதியாக இப்பொழுது ஒவ்வொரு சுகமும் உணவிலிருந்து குறைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. உணவினுடைய தேவைகள் மட்டும் குறைக்கப்படவில்லை, அதில் விஷத்தன்மையும் கலந்துவிட்டன. ஒவ்வொரு உணவையும் பார்த்தால் உங்களுக்கு பயமாக இருக்கின்றது, எங்கு போய் முடியும் இது என்று. இது நன்மை இருக்கிறதா கேள்வியே வேண்டாம், கெட்டது தான். ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் பத்தியமிட வேண்டும். பிறகு எதை சாப்பிடுவது? உணவு இல்லை, அவ்வளவுதான். அந்த நிலை வருவதற்கு முன்பாக இன்று நாம் திருந்த வேண்டும். என் இறைவனே, நீ உணவளிப்பாயாக, அவ்வளவுதான். சாதாரண ஒன்று உணவு என்பது பொருள் அல்ல, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ருசி, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மனம், அது கிடைக்கக்கூடிய ஒரு பார்வைக்கான சிறப்பான அழகு, நுகரக்கூடிய ஒரு வாசனை, தொடக்கூடிய ஒரு அழகு, உண்ணும் பொழுது ருசிக்கக்கூடிய ஒரு தன்மை. அதன் பிறகு மனநிறைவாக வாடும் பொழுது உங்களுடைய உடல் வனப்பு பெறக்கூடிய அந்த ஒரு பாத்தியம், அவ்வளவும் அதில் அடங்கியிருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ உணவு சாப்பிட்டது முன்பாகவே என்ன நடக்குமோன்னு பயத்தோடு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டோம், ஜாஸ்தியாக வேண்டும், எனக்கு கஷ்டம் வந்துடும், வெயிட் போட்டுரும், வயிற்று பொறுமல் உருவாயிடும், என்னென்ன அநியாயங்கள் உங்களுக்கு அந்த உணவின் மீது, இறைவன் படைத்த உணவின் மீது, உங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கப்பட்ட அந்த உணவின் மீது எத்தனை எத்தனை வகை படி சுமத்த முடியுமோ அத்தனை வகையான படியையும் சுமத்தி உண்ணுகின்றோம். ஒரே ஒரு பிரார்த்தனை, என் இறைவனே இந்த உணவை நன்மையாக்கி வை. அதை தவிர எல்லா விதமான கேடுகளையும் கொண்டுதான் நாம் அந்த உணவை உண்ணுகின்றோம். நன்மைக்கு பொருள் என்ன? வயிற்று பொறுமல் இருக்கிறது, அது ஏற்படக்கூடாது. வயிறு அடைத்துக் கொள்கின்றது, ஏற்படக்கூடாது. அதில் எனக்கு வெயிட் போட்டுட்டு எனக்கு இயலாமல் ஆகிறது, அது நடக்கக்கூடாது. களைப்பு ஏற்படுகிறது சாப்பிட்ட பிறகு, சுறுசுறுப்பு ஏற்பட வேண்டும், அது இருக்கின்றது. அந்த உணவுக்கு நான் மரியாதை செய்ய வேண்டும், என் பசிக்கும் அந்த இரண்டு உணவுக்கும் மரியாதை, பசிக்கு ஏற்ற அளவுக்கு நான் சாப்பிட வேண்டும். ஆனால் பசிக்கு ஏற்ற அளவுக்கு நான் சாப்பிட முடியாது, அதைகளை பட்டினி விடும், அதுதான் எனக்கு சுகம். இன்னும் என்னென்ன கலங்கங்கள் கற்பிக்க முடியுமோ அவ்வளவு கலங்கத்தையும் நாம் கொண்டு எனக்கு அறிவு என்று ஒன்றிருக்கின்றது, இப்படித்தான் நடக்கும் என்று நீங்கள் உண்ணும் பொழுது ஏன் சாப்பிடணும்? இந்த உணர்வோடு சாப்பிடும் பொழுது அந்த உணவு அவ்வளவும் எந்த உணர்வோடு கலந்து சாப்பிடுகின்றோ அதற்கு உரிய தீனியை கொடுக்குமே தவிர உங்களுக்கு சுகமான உணர்வோடு கூடிய வாழ்க்கை வேண்டும். இந்த உணர்வின் காரணமாக நான் உணர்வோடு வாழ முடியும். பார்க்க முடியாத அந்த இறைவனுடைய அறிவிப்பின் மீது நம்பிக்கை கொண்டவனாக அந்த ஆற்றல் என் உள்ளம் பெறக்கூடிய வகையில் நான் செயல்பட முடியும். அப்படியானால் என் கைகளும் கால்களும் அனுபவிப்பதற்காக இருக்கிறதே தவிர நான் அந்த வாழ்க்கையை உருவாக்குவதற்காக இல்லை. உருவாக்குபவன் இறைவன் தான். என் கைகள் என்னுடைய உணவை வாய்க்கு கொண்டு செல்கின்றன, அவை அனுபவிக்கின்றன. இதனை உருவாக்கப் போகின்றேன் நான் என்று இருக்கும் பொழுது பாழடைந்துவிட்டோம். நான் தான் உணவை படைக்கின்றேன் என்று கூறக்கூடிய உழவாளிகள் இருக்கின்றார்கள், அவர்களை போற்றக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் உழைத்தால்தான், உழுவதால் தான் எனக்கு உணவு என்று போற்றக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். அந்த உழுவதற்குரிய நிலத்தை படைத்தவனும், அதனுடைய விதையை உருவாக்கியவனும், அதற்கு தண்ணீர் புகட்டுபவனும், அதனை வெடிக்கச் செய்து கொட்டை வெடிக்கச் செய்து அதனை கதிர்களாக பிறகு தானிய மணிகளை கோர்ப்பவரும் நீங்கள் தான். அதில் உணவின் அமைப்பை அமைப்பவனும், அதில் இருக்கக்கூடிய சுகத்தையும் அதற்குரிய ருசியையும் அமைப்பவனும், அதனுடைய வாசனை அமைப்பினீங்களா? எப்படி உடவர்கள் உடவர்கள் என்று கெட்ட வார்த்தையை பேசிக்கொண்டு நான் உழுகின்றேன், நான் பேடுகின்றேன், அவ்வளவுக்கும் தீமை நெருப்பை கொட்டி கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது கேளுங்கள் இறைவனிடம், என் இறைவனே நீ எங்களுக்கு உணவளிப்பாயாக, உணவை உண்ணும்பொழுது நன்மையாக்கி கொடு. இதுவரையில் என்னென்ன கஷ்டங்கள் இருந்ததோ அந்த உணவின் காரணமாக, உணவின் மீது படி போட்டேனோ அதன் காரணமாக இறைவன் நீங்கள் படி போட்டதை அனுபவிங்கள் என்று கூறிவிட்டானோ, ஒவ்வொரு நோயும் நீங்கள் எப்படி விரும்புகின்றீர்களோ அந்த விருப்பத்தை கொண்டே அந்த நோய்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. உணவு விஷயங்களாக மாறி நோய்த்தன்மை அடைந்து அந்த நோயை அதிகமாக்கி கொண்டிருக்கின்றன என்பதை அறியுங்கள். உங்களுடைய தேவைகளை இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் உணர்வாக. அந்த உணர்வு முக்கியம். உணர்வில் தான் உங்களுடைய வாழ்க்கை அருபத்திலிருந்து உருவாகிறது தவிர பார்க்கக்கூடிய பொருள்களிலிருந்து உருவாவதில்லை. உணவை சாப்பிடும் பொழுது இந்த உணவில் எனக்கு நன்மை வேண்டும், ஏனென்றால் தீமைகள் இருக்கின்றன, இது சந்தேகம் இல்லையா? உணவு பத்தியப்பட்டதுன்னு வாழ முடியும். உணவுக்கு எவ்வளோ பத்தியம் போடணுமோ அந்த அளவுக்கு மனசுக்கு பைத்தியம் பிடிக்கும். இது எதுக்கெல்லாம் சாப்பிடணும்னு விரக்தி ஏற்பட்டுரும். மற்றவர்கள்லாம் சாப்பிடும்போது பொறாமை ஏற்படும், அங்கேயும் கேடுகள் அதிகமாகின்றன. மற்றவர்களுடைய உணவு அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் பொழுது அந்த நன்மையை பார்க்கும் நமக்கு பொறுக்காது, கோபம் பொறாமை ஏற்படுகின்றது. இன்னும் அதிகமான மன உளைச்சலும் மனதின் வெப்பமும் வயிற்றை தாக்கம், உடல் உறுப்புகளை தாக்கம், உடல் ஒட்டுமொத்தத்தையும் தாக்கம். பிறரை பார்த்து பொறாமை கொள்வது வேண்டாம், பிறருடைய நன்மைகளை பார்த்து பொறுக்க முடியாமல் இருக்கிறது என்ற அந்த எண்ணம் வேண்டாம். ஒவ்வொன்றும் உங்களுக்குள் உங்களுடைய இருதயத்தில் அமைக்கின்றான். இதைவிட சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டும் என்று, உங்களுடைய உணவு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, உங்களுடைய உடைமைகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்க, அடுத்தவனுடைய உடைமைகளை நான் எந்த அளவுக்கு ஏமாற்றி பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு மட்டும் வாழ்ந்தேனோ இது போதுமானதாக இருக்கின்றது என்னுடைய நரக வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திற்கு. ஒரு காலம் இந்த உணர்விலிருந்து வெளிப்பட்டுவிட்ட அந்த ஒரு வாழ்க்கை உணர்வின் அடிப்படையில் அது மாற்றப்பட வேண்டுமே தவிர பொருள் அடிப்படையில் அது வெற்றி அறியப்பட வேண்டும், அவ்வளோதான். இன்று உங்களுடைய நோய்களை குணமாக்குவதற்கு மருந்துகள் இல்லை, ஒவ்வொரு உறுப்பாக வெட்டி எடுக்கப்பட்டு வருகின்றது. உறுப்பு இருப்பதன் காரணமாகத்தான் நோய் என்று கண்டுபிடித்து விட்டோம். கேன்சர், கர்ப்பப்பையில் கேன்சர் இருக்குது கண்டுபிடித்து விட்டோம். இப்போ கர்ப்பப்பையை வெட்டி எடுக்கணும். பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடித்து விட்டோம், பிரஸ்ட்டில் கேன்சர் இருக்குது, அதை வெட்டி எடுக்க வேண்டும். எங்கெங்கு என்ன நோய் இருக்குதோ வெட்டி எடுக்க வேண்டும், கண்டுபிடித்தாகிவிட்டது. வைத்தியம் என்ன? வெட்டி எடுக்க வேண்டும். உறுப்புகளில் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது பார்க்கக்கூடிய ஒன்றாக ஆகிவிட்ட பிறகு அது எங்கிருந்து உருவாகிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களானால் உள்ளத்தின் கேடுகளிலிருந்து உருவாகிறது. கெட்ட சக்தியின் காரணமாக இவை வளர்கின்றன. இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்வின் அடிப்படையில். கெட்ட சக்திகள் காரணமாக கேடுகள் உருவாகி கொண்டிருக்கின்றன, நல்ல சக்தியின் காரணமாக நன்மைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. நிலத்தில் குப்பைகளை கொட்டிவிட்டு மரத்தையும் சிறுநீரையும் கொட்டிவிட்டு அதிலிருந்து வளரக்கூடிய ஒன்று எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்லது வளமான மண், தெளிவான நீர் புகட்டப்பட்டு அதிலிருந்து விளையக்கூடிய ஒன்று எப்படி இருக்கும்? எந்த விளைச்சலில் உங்களுக்கு அசுத்தம், எந்த விளைச்சலில் உங்களுக்கு சுகம், உணர்வு அறிவிக்க வேண்டும். நல்ல வளமான மண்ணிலிருந்து விளையக்கூடிய அந்த விளைச்சலுக்கும் கெட்ட நரகல்கள் போட்டு என்னுடைய மலத்தையே நான் சாப்பிடக்கூடிய ஒரு ரசமாக ஆக்கி அதை நான் உட்கொள்கின்றேன். பன்றியுடைய மலம், மிருகங்களுடைய மலம் அவ்வளவையும் போட்டு எனக்கு அறிவிக்கிறது. உங்களுடைய அறிவு ஒரு மலத்தின் அறிவு. இதுதான் உங்களுக்கான சர்டிஃபிகேட், கிராஜுவேஷன். இவன் ஒரு மலம், அவ்வளோதான். எப்பொழுது பெருமை கொண்டானோ, இந்த உலகத்தினுடைய படிப்பை வைத்துவிட்டு பெருமை கொண்டானோ, நாசமாய் போனவனுடைய அந்த பட்டத்தினுடைய பொருள் இவன் ஒரு மலத்திற்கு பணம், எதுக்குமே கிடையாது. அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனி அந்த வாழ்க்கை கூடாது. உங்களுடைய இறைவன் தூய்மையான பாதையின் பக்கம் அழைக்கின்றான் உங்களுடைய உணர்வின் மூலமாக. அங்கு அதுதான் இருக்கின்றது. எனக்கு வேண்டும் இறைவனே, என்ன வேண்டும்? சுகத்தின் அடிப்படையின் வாழ்க்கை அமைய வேண்டும். சுகம் என்பது பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. எந்த விளைச்சல் இருக்கிறதோ அந்த விளைச்சலுக்கு பின்னால் ஒரு அசுத்தம் இருக்கின்றது, அது அசுத்தமான உணர்வு. என்னுடைய குணம் மாற வேண்டும். நலன், அதனுடைய விளைச்சல், குண நலன்களில் வாழ வேண்டும். குணக்கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை மட்டும் விட்டுவிட்டு நான் சுகமாக வாழப்போகின்றேன், டாக்டர் இருக்கிறார், எப்படி முடியும்? ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்றானா இல்லையா என்பதை அறிவது அவனுடைய அசைவிலிருந்து தான். உண்மைதானே? அசைவிலிருந்தான இறந்து போயிட்டான். அந்த அசைவு வேகமாக இருந்தால் உணர்ச்சி வசப்பட்டுக்க அர்த்தம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு உணர்வு இருக்குது, கோபமாக பேசும்போது உணர்ச்சியாக மாறும். அதுக்கும் சக்தி வேணும் தானே? நன்மையான ஒரு பேச்சுக்கும் சக்தி வேணும். அதே இதை வேகமாக பேசும்பொழுது சக்தி அதிகமான ஒரே மாதிரி தான் இல்லையா? அதன் காரணமாக எனக்கு சக்தி எவ்வளவு தக்க வைக்க முடியுமோ அதனை விரயமாக்கிட்டதன் காரணமாக சோர்வு ஏற்படுமா இல்லையா? தொண்டை தண்ணி வத்தி போகமா இல்லையா? சோடா குடிச்சிக்கிட்டு பேசணுமா, தண்ணி குடிச்சிட்டு பேசணுமா, இன்னும் சத்தமா? அது ஒரு பெருமையாக ஆக்கிட்டு தொண்டை தண்ணி வத்த ஏன்டா கத்துறேன்னு கேட்பாங்க, உயிரோட்டத்தை ஏன் பாதிக்கிறேன்னு கேட்பாங்க. கொஞ்சம் மெதுவாக பேசுனா ஏன் தொண்டை தண்ணி வத்தி போக போகுது? உண்மையை பேசும்போது, சத்தியத்தை பேசும்போது, தவறையும் உண்மையை பொய்யாக்கப்பட விதமாகவும் பொய்யை நிலைப்படுத்தக்கூடிய விதமாகவும் பேசத்தானே குரல் உயரமிட்டிருக்குது. அடுத்தவன் அவங்க மனசில் பதிவிக்கின்றதுக்காக வேறு எந்த பக்கம் வேலை செய்யக்கூடாது, சொல்கிறது அப்படியே இறங்கணுங்கிறதுக்காக வேண்டி காதையை முடியும் தாண்டி மனசு இறக்கிறதுக்காக கத்த வேண்டியிருக்குது. வேகமாக பேச வேண்டியிருக்குது, உணர்ச்சிபூர்வமாக பேச வேண்டியிருக்குது, உணர்வு போய் உணர்ச்சிகள் போங்கக்கூடிய வகையில். அப்படிப்பட்ட ஒரு பேச்சை கேட்கும் பொழுது இறைவன் கூறுகின்றான், இது கழுதையின் சத்தத்திற்கு ஒப்பானதாகும். நாம் ஒரு கழுதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மயக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் கண் மச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டு காதலையே கூட போகிறது தெரியாமல் முளைக்கும் உடனே இறங்கிருச்சு, உணர்ச்சி வசப்படுறோம். இந்த வகையான பேச்சுக்களை கேட்பது கூடாது. கழுதை இன்றைய உரத்த சத்தத்தை தேவையில்லை. இறைவன் வெறுக்கக்கூடிய சத்தங்களில் ஆக வெறுக்கத்தக்கது கழுதையின் உரத்த சத்தமே ஆகும். என்ன விளங்க வேண்டும் இதில்? என்னுடைய இயற்கையான வாழ வைக்கக்கூடிய உணர்வு பூர்வமான படைக்கக்கூடிய அந்த சக்தியானது வீண் விரயமாக்கப்படுகின்றது உணர்ச்சியின் காரணமாக. அந்த கெட்ட சக்தியாக மாறும் பொழுது நல்ல சக்தியாக உங்களுக்கு தங்க வைக்கக்கூடிய அந்த சக்தியானது பெருமளவு வீணடிக்கப்படுகின்றது. கெட்ட சக்தியாக மாற்றப்பட்டு இப்பொழுது எனக்கு ஒரு நோய் உருவாகி, சாதாரணமாக என் செயல் நல்லா இருக்குது, உறுப்புக்கள் செல்கள் அந்த அமைப்பு நல்லா இருக்குது, வேகமாக கெட்ட சக்தி போகும்போது அந்த உறுப்புகள் பரிணாமங்கள் அடைகின்றன, வேறு மாற்றம் அடைகின்றன. கெட்ட சக்தியில் பூராவும் எங்கே தாக்குதோ அங்கே கேன்சர் அல்லது ஒரு நோய், அல்லது அந்த சக்தியில் விரயமாக்கப்பட்டு செயலிழக்கக்கூடிய தன்மை. அதன் காரணமாக அதில் புழுப்பூச்சிகள் பற்றி அதில் உங்களுக்கு கேள்விகள் ஏற்படக்கூடியது. இவ்வளவுமே மறைவிலிருந்து உருவாகின்றது, என்னுடைய சக்தி ஓட்டத்திலிருந்து உருவாகின்றது. அந்த கெட்ட சக்தியை மாற்றப்பட வேண்டும். அப்படியென்றால் நீங்கள் புதிய உயிரோட்ட மனிதனாக படைக்கப்பட வேண்டும். கோபதாபங்கள் அடங்க வேண்டும். நற்குணங்களில் எங்களை வாழ வைப்பாகிறவனே என்று கேளுங்கள். அந்த குணங்களில் நலன்கள் பெருகும். வானங்கள் முதலாக பூமி வரையில் உங்களுக்காக இறங்கும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. மற்றபடி உங்களுடைய உணர்ச்சிகளில் வாழக்கூடிய வாழ்க்கை எப்பொழுது மனதில் வேகம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதே அமைதி தவறிவிட்டது. அமைதி தவறி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும், மனதில் கசப்புணர்வுகளும் அங்கலாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை நரகத்தை நோக்கி, கஷ்டங்கள் மட்டும்தான் எனக்காக என்ற அந்த ஒரு பாதையை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருப்பதை உங்களுடைய உள்ளங்களில் அதை அடைவதற்கு முன்பாகவே நான் அறிவிக்கின்றான். ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக இருக்க முடியாது. இதற்கு காரணம், யாரை ஏமாற்றினேனோ, யாரை நயவஞ்சகம் பண்ணி கொண்டிருக்கின்றேனோ, அவர்களுடைய அழகான எண்ணம், படைக்கக்கூடிய எண்ணம், ஆற்றல் மிக்க எண்ணம் கெட்ட எண்ணத்தை மிகைக்கக்கூடியது. அந்த கெட்ட எண்ணங்களோடு அந்த ஆற்றல் மிக்க எண்ணங்கள் சேரும்பொழுது இன்னும் உங்களுடைய நல்ல சக்தியாக இருக்கக்கூடியது பாதிக்கப்படுகின்றது, மனச்சைகளில் அதிகமாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையை நீங்கள் உலகத்தினுடைய இச்சைகளுக்காகவும் இன்பம் தேடியும், இறைவனுடைய ஆற்றலை மறுத்தும் மறந்தும் இன்று இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றீர்கள். பெரும் துயரத்தில் நிச்சயமாக நாம் தள்ளப்பட இருக்கின்றோம் என்பதை அறிவிக்கும் விதமாக அவ்வப்போது உங்களுக்கு கவலைக்குரிய சூழ்நிலை ஏற்படுகின்றன, அவ்வப்பொழுது பயத்துக்குரிய சூழ்நிலை ஏற்படுகின்றன. இவை அனைத்துமே நீங்கள் சம்பாதிப்பதல்ல, நீங்கள் சம்பாதித்தின் காரணமாக சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு உங்களை வந்து அடைகின்றன. ஒரு நாள் நீங்கள் நான் சுகமாக வாழ்ந்தேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய மனதை முதலில் உங்கள் மனம் முதலில் அறிகின்றது. சூழ்நிலைகள் மாற்றப்பட்டுகின்றன எனக்காக வேண்டி. இறைவன் கூறுகின்றான், வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றேன், அவரவர் செய்த செயல்களுக்கு தக்க கூடி கொடுக்கப்படுவதற்காக. வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றேன். அவர்கள் செயல்களுக்குரிய கூலி கொடுக்கப்படுவதற்காக. எந்த ஒரு தடுமாற்றமோ எந்த ஒரு சந்தேகமோ இந்த உண்மையின் மீது உங்களுக்கு வேண்டாம். மனம் எதனை அறிகிறது என்றால், என்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இருக்கின்றனவா இல்லையா. சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், என் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லுவோம். கஷ்டமாக இருக்கும்போது, சுகமாக வந்துட்டு இருக்கும்போது என் நேரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். உங்களுடைய அறிவை பற்றி பேச மாட்டீங்க. யார் கொண்டு வந்தது இந்த வார்த்தைகளை எல்லாம்? சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் இருதயத்தில் அமைந்திருக்கின்றது. நல்ல எண்ணங்களுக்கு வானங்கள் முதலாக பூமி வரையிலும் எனக்கு அடிமையாக இருக்கின்றன, கெட்ட எண்ணங்களுக்கு அவிதமே. நாம் இதனை மறுப்பவர்களில் ஆகிட வேண்டாம், அலட்சியப்படுத்துவதில் ஆகிட வேண்டாம். நம்முடைய அரசன் இறைவன் ஒருவன் தான், அவனை தவிர இல்லை. வேறு எவனாக இருக்கட்டும், அமெரிக்காவில் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இங்கே பிஎம்மாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையில் அவர்கள் அவர்களுடைய பதவிகளிலிருந்து விலக்கப்படுவார்கள். இறைவனுடைய அனுமதியை கொண்டு இங்கு விளைச்சல்கள் ஆரம்பமாகும். உணவை கொண்டு மட்டும்தான் உங்களுடைய அரசாங்கங்கள் அடக்கி கொண்டிருக்கின்றன. அந்த உணவை விசாலமாக்கிவிட்டால் அரசாங்கம் கிடையாது, இருநூறுவன் தான். உணவுக்குத்தானே வேலை, காசு எல்லாமே. நாளைக்குள்ளே கவலை கூட உணவுக்கு உத்தரவாதம் இருக்குதா, வயிற்றுக்கு உத்தரவாதம் இருக்குதாங்கிற ஒரு எண்ணம் தானே. உங்களுடைய கவலை எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் வளர்க்கும் பொழுது அவன் வயிற்றுக்கு உத்தரவாதம் இருக்குதாங்கிற கவலை தானே. வயிற்றுக்கு உத்தரவாதம் உணவு தானே, உணவு பிழைக்கிறது யார்? அவனை மட்டும் நீங்கள் விரும்பும் பொழுது உங்களுடைய காலடி ஒவ்வொரு துகள் மண்ணும் தானியங்களாக ஆகாதா? நம்பிக்கொள்ள முடியாது. அது எப்படி ஆகும்? எப்படி மண்ணிலிருந்து விளையுதோ அப்படித்தானே. ஏன் நம்ப முடியறதில்லை? நம்பிக்கை கொண்டதுனால என்ன குறைஞ்சி போயிடுது நமக்கு? ஒருவேளை அந்த நம்பிக்கை கொண்டது காரணமாக நன்மைகள் விளைஞ்சிட்டா? சுற்றிவாதம் அவங்களுக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உணவு விளைச்சல்கள் குறைவதும் விலைவாசி ஏறுவதும், விளைச்சல்கள் அதிகமாகவும் விலைவாசி குறைவதும், விலைவாசி அதிகமாகவும் விலைவாசி குறைவதும் உணவுப் பொருட்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படியானால் விலைவாசி உயரும் பொழுது கதவுகின்றோம், விலைவாசி தாழும் பொழுது தாழ்ந்து விட்டது, விளைச்சல் அதிகமாகிவிட்டது. யார் விளைச்சலை கொண்டு வந்தது? உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் குறைச்சி நம்ம கரெக்டாக அதுலேயும் வந்து அதை பத்தாக்குறையாக ஆக்கி அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு அந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருக்க முடியும். அதையும் மீறி அமோக விளைச்சல் மழை கூட கிடையாது, எப்படி வருது? யார் இந்த மண்ணிலிருந்து அந்த ஒரு அமோகமான விளைச்சலை கொண்டு வந்தது? யார் இந்த நேரத்தில் நம்மளை இறைவன் மன்னித்து நமக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கலானே இல்லையா? விலைவாசிகள் கத்த வேண்டாம், பாருங்கள் கவர்மெண்ட் தரல, வியாபாரிகள் கண்டிப்பாக விலை குறைக்க மாட்டாங்க. அறியக்கூடிய பொருள்கள் வச்சிருந்தால் கிடைக்கிறது கிடைக்காமல் போயிடும், பகிர்ந்து கொடுத்தால் தேவை கிடையாது, கிடைக்கிற விலைக்கு வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இறைவன் நம் மீது புரிந்த கருணைக்காக வேண்டி நன்றி உணர்வோடு இன்னும் விளைச்சலை அதிகமாக்கு இறைவனின்னு கேட்டுக்கணுமா இல்லையா? இதை கொண்டு வியாபாரிகள் வாட வேண்டாம் கேட்டுக்கணுமா இல்லையா? அந்த வியாபாரிகளுக்கும் சேர்த்துத்தான உணவு. உணவு இல்லாமல் அவங்களுக்கு என்ன வாழ்க்கை இங்கே இருக்குது சொல்லுங்கள். உணவுக்கு அல்லாமல் வேறு எதுக்காக நீங்கள் வாழ்றீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். விதவிதமான உணவு வகைகள், விதவிதமான மலர்கள், விதவிதமான செழிப்பான எங்கு பார்த்தாலும் பசுமை கனிவர்க்கங்கள், ஒவ்வொன்றும் வெவ்வேறானவை, சுவை கொண்டவை. ஒவ்வொரு அழகும் உங்களுக்காக விளைந்து கொண்டிருக்கும் பொழுது அதிகமாக்கி கொள்ளுன்னு ஏன் கேட்கல? நிச்சயமாக இறைவனுடைய பார்வையில் மனிதர்கள் நன்றி கற்றவர்களாக இருக்கின்றனர், மகா நன்றி கற்றவர்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பேப்பர்களை படிப்பதை விட்டும், அரசியல்வாதிகளுடைய வாந்திகளை நீங்கள் படிப்பதை விட்டும் கேட்பதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். கெட்ட வார்த்தைகளை கெட்ட மனிதர்களிடமிருந்து கேட்பதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். காலையில் எழுந்ததும் உணர்வை கவனிங்க, இறைவன் என்ன சொல்கிறான் கவனிங்க. உணவு வேண்டாம், காலையில் உணவை கொடு இறைவனே, அதுக்கு நீங்கள் உழைக்கணுமா? வேண்டாம் இறைவனே, நான் இந்த உலகத்தில் ஒரு விருந்தினனாக வாழ வேண்டும். நான் உழைக்கக்கூடாது, ஆடு மாடு கிடையாது, நான் மிருகம் கிடையாது, மனிதன். அந்த ஆடு மாடுகளுக்கும் இறைவன் தான், அது உழுவதில்லை, அது உணவை பற்றி கவலைப்படவில்லை, கொடுத்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது மகா உயர்வான படைப்பாக உங்களை படைத்து, எல்லா படைப்புகளையும் படைத்து உங்களை பட்டினிக்கும் கஷ்டங்களுக்கு மாறாக்குவானே. நீங்கள் தேடிக்கொண்டதற்கு தவிர குடி கொடுக்கப்பட்டீர்களார். ஆம், நான் எதனை தேடிக்கொண்டேனோ அதற்கு தகுந்தவாறு குடி கொடுக்கப்பட்டிருந்தேன். நான் தான் உடைக்க வேண்டும். 58 வயதுக்கு மேலே நீ நாயக்கற்ற வெளியே போடணும். 20 வயசு சேரும்போது உடச்சி வாழணும், கற்பிக்கப்படுது, கௌரவப்படுத்தணும், கடுமையான உழைப்பாள் என்று. 58 வயசுக்கு அப்புறம் நீ உடைக்க தேவையில்லை, வெளியப்படணும். நான் உடைக்கிறேன்னு சொல்லும் போது இப்போ எனக்கு தேவையில்லை, இவன் என்னாச்சு இந்த கௌரவம் என்னாச்சு, உடைக்கிறேன்னு சொல்லும் பொழுது வேண்டாம் நீ வெளியே போன. இப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்திருக்குது, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அதே கொடுத்துட்டு வெளியே வந்துட்டான் நல்லதுன்னு சொல்லிட்டு. இன்னமும் சரி, எவனுக்கும் உடைக்கக்கூடாது, உனக்கு மட்டுமே நான் அடிமைப்பட்டவன் என்ற அந்த எண்ணம் வேண்டும். இப்பொழுது என்னுடைய தரம், வாழ்க்கை தரம் உயர வேண்டும். உணர்வின் அடிப்படையில் என்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சுகமான எண்ணம் அதன் மீது ஆட்சியதிகாரம் பண்ணிக்கிறதா இல்லையா? வானங்களின் மீதும் பூமியின் மீதும் ஆட்சியதிகாரத்தை நாம் கொடுத்துருக்க, இந்த பேட்டைக்கு நான் எங்கே, அந்த நேஷனுக்கு நான் மினிஸ்டர், இங்கே நான் பிரைம் மினிஸ்டர், அங்கே நான் பிரசிடென்ட்னு சொல்லி உட்காந்துருக்கிறேன். இவங்களை பார்த்து உட்காந்துருக்கிறாங்க. அகிலங்களே உங்கள் கால்களுக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த இறைவனை மறந்துவிட்டு மகா நன்றி கற்றவர்கள் என்பதற்கு இதற்கு மேலான ஆதாரம் தேவையில்லை. நன்றியுள்ள மனித இனமாக நாம் வாழ வேண்டும். பிறருடைய உடைமைகளையும் பிறருடைய பொருட்களையும் விட்டுவிடுங்கள். உங்களுக்கு உங்களுடைய வம்சம் சிறப்பாக உங்கள் கண்முன்பாக இருக்க வேண்டும் என்று உண்மையானால், அவ்வாறு இல்லையெனில் உங்களுடைய கெட்ட சக்திகள் மாறி 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 தீமையான சூழ்நிலைகளையும் மனதிற்கு வெதும்பக்கூடிய சூழ்நிலைகளையும் கொண்டு வந்து கொண்டிருக்கும். இறுதியாக நீங்கள் அதனுடன் உடைக்கப்படும் பொழுது பெரும் கை சேதப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் நமக்கான பரிகாரம் நுழைந்துவிட்ட அந்த சூழலில் அனுபவித்து வாருங்கள். பொறுமையை கொண்டும் இப்பொழுது நம்பிக்கையை கொண்டும் அப்போ கூட எனக்கு டாக்டர் என்ன குணப்படுத்துவாங்க, அப்பவும் அந்த திமிர் போகலை. பொய் சொல்லக்கூடிய டாக்டர் உயிரை காப்பாற்றையும் கூட்டிகிட்டு போய் அங்கே நான் உங்களுக்கு உயிர் குத்துவாத மேலே நம்மகிட்ட கையெழுத்து வாங்கக்கூடிய டாக்டர் தெளிவாக தெரிஞ்சிருந்தோம். அதனையும் நாம் ஏற்றுக்கொண்டு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறோமே, அங்கு நாம் ஏற்கனவே இறந்து விட்டோம். இறைவனுடைய உதவி சுத்தமாக என்றென்றைக்கும் கிடையாது. மறுமையின் வேதனையோ இன்னும் அதிகமானது. எப்பொழுது டாக்டர்கிட்ட கையெழுத்து போட்டுட்டு நீ என்னை சாவடித்தாலும் கடைசியில் நான் கருவை தான் திட்டுவேன், அவன் நேரம் வந்துச்சு நான் போயிட்டேன், நீ கௌரவப்படுத்தப்படுவாய். டாக்டர் எவ்வளவோ முயற்சி பண்ணார், உத்தமன், அவன் கொலை செஞ்சிட்டான், பிரகாரம் பாவி இப்படிதான் சொல்லுவீங்க. இந்த மாதிரி புறையோடி போய்விட்ட இந்த மனித கூட்டங்களோடு சேராதீர்கள், விலகியிருங்கள். மனதால் உடலை விட்டு சொல்லவில்லை, சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பேச்சுக்களும் அவர்களுடைய போக்குகளும் நமக்கு அதன் பால் ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டாம். உள்ளம் தனித்திருக்கட்டும், மனம் அவர்களோடு இயல்பாக பழகி கொள்ளட்டும். அவர்களை நம்முடைய முன்னுதாரணமாக்கி கொண்டு வாழ வேண்டாம். உங்களிடம் இருக்கக்கூடிய பிறருடைய உடைமைகளை விட்டுவிடுங்கள், வேண்டாம். பிறருடைய உடைமைகளை பதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாதீர்கள், வேண்டாம். நரக வாழ்க்கைக்கு இது போதுமானது. இந்த உலகிலும் கேடுதான், மறுமையிலும் கேடுதான். என்னுடைய சந்தைகள் நல்லா இருக்காது, கண்டிப்பாக நல்லா இருக்காது. இந்த வேதனைக்கு இது ஒன்று போதுமானது, விலகிக் கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு அளித்தக்கூடிய வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம். மனமிக்க அந்த வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு இன்று முதலாக மறைவான அந்த இறைவனுடைய வாக்கின் பக்கம் நம்முடைய வாழ்க்கையை ஈடுபடுத்துவோம். உணவை எங்களுக்கு நிரப்பமாக்கக்கூடிய என்பது மட்டும்தான் உங்களுடைய ஒரே எண்ணமாக இருக்க வேண்டும். உணவை உண்ணும்பொழுது நன்மையாக்கக்கூடிய என்று பயபக்தியோடு சாப்பிடுங்கள். நோய்கள் கிடையாது. மருந்துகளை கொண்டு வாழ்வேன் என்று எண்ண வேண்டாம், மருந்துகளை நீக்குங்கள். பயபக்தியோடு உணவை சாப்பிடும்பொழுது நன்மையாக்கிக் கொடுகிறவனே என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு உங்களுடைய உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். இறைவன் விதித்த அந்த வாக்கு உங்கள் மீது நிச்சயமாக நிறைவேறும், இது சந்தேகமில்லை. இன்றைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை இன்னொரு புதிய வாழ்க்கை, ஒவ்வொரு மூச்சிலும் புதிய வாழ்க்கை நாம் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். தெளிவாக நாம் அறிய வேண்டும். உணவளிப்பவனே என்று கூப்பிடுங்கள். உணவை அதிகமாகிக் கொண்டு என்று கேளுங்கள். விலைவாசி உயர்ந்தால் மட்டும் விவசாயிகள் கைவிரிக்கிறான், நான் என்ன பண்ணுறது, மழை வரலன்னு சொல்லிட்டு பிறகு விலைவாசியை குறைக்கும் விதமாக அமோகமடைச்சு கொண்டு வரும்பொழுது நன்றி கெட்டவர்களாக வளர்ந்து விடுகின்றீர்கள். இவ்விதமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். உணவை அதிகமாக்கி கொடு, அவ்வளவு உணவு வகையில் நிரப்பமாக்கி கொடு, உங்களுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும். நிச்சயமாக இறைவன் அந்த உணர்வில் இது இருக்கிறதா என்று பார்க்கின்றான். இந்த நாள் முதலாக நமக்கு உணவு வகைகள் பெருக வேண்டும். எப்பொழுதும் குளிர்ச்சியான வானங்களும் பூமியின் சூழ்நிலையாக அமைய வேண்டும். என்ற ஒரு எண்ணத்திற்கு இறைவனுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்ட காரணமாக, இறைவன் என்னுடைய எண்ணமாக உள்ளிருப்பதன் காரணமாக, அந்த எண்ணத்தில் என்னுடைய அறிவு என்ற களங்கம் சீட்படாதன் காரணமாக, இங்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையை வானங்களும் பூமியும் கவனிக்கின்றன. இறைவனுடைய ஆணை என்று நமக்காக பண்ணுகின்றது. அதன் காரணமாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது. நம்ம ஒரு சிலர் இருப்பதன் காரணமாக சும்மா மழை பெய்யும். வானிலை அறிக்கை வந்து மழை வர வரைக்கும் அமைதியாக இருப்பான். மழை வந்ததுக்கப்புறம் எத்தனை நாள் சொல்லுவோம், கணக்கு சொல்லுவோம், எப்போ நிற்கும் சொல்லிட்டு தர்த்தனம் பிடிச்ச வாய் வைப்பான். எப்போ வாய் வச்சோன்னா அன்றைக்கி மழை நின்று போயிடும். எத்தனை நாள் மழை வரணும் கேளுங்க, தெரியாது, எப்போ நிற்கும் சொல்லு. இப்படிப்பட்ட ஒரு தரித்திரம் பிடித்த இந்த அறிவின் பக்கமும் அது கொண்டு மெச்சிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பத்திரிகைகள் இந்த உலக மக்களுடைய வாழ்க்கை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். உணவை அளிப்பவனை நன்மையாக்கிக்கொள் என்று ஒவ்வொரு பருக்கையும் சாப்பிடுங்கள், ஒவ்வொரு தண்ணீரையும் பிடிங்கள், ஒவ்வொரு சுவாசத்தையும் மேற்கொள்ளுங்கள். அந்த உணர்வின் காரணமாக வானங்கள் பூமிக்கும் நமக்கு அடிமை. நாம் அதன் எஜமானர்களாக வாழ வேண்டும். இறைவனுடைய அனுமதியை கொண்டு மட்டுமே உங்களிடம் இருக்கக்கூடிய பிறருடைய உடைமைகளை விட்டுவிடுங்கள். பிறருடைய உடைமைகள் மீது கண் வைக்காதீர்கள். அசுத்தமான வாழ்க்கையின் பக்கம் நாம் செல்ல வேண்டாம். விபச்சாரத்தின் பக்கம் நாம் இருக்க வேண்டாம். இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானவர்கள்.